நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நம்ம உணவு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த உணவா இருக்கணும்னா அது சரிவிகித உணவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு உடல்நல ஆலோசகர்கள். அந்த சரிவிகித உணவு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தானியங்களுக்கு அடுத்தபடியா முக்கியமான இடம் வகிக்கிறது பயிர் வகைகள் தான். அதுதான் நமக்கு புரதச்சத்து அப்படிங்கிற சத்து கொடுக்குது. புரதச்சத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம சமையலில் பார்த்துட்டோம்னாக்க ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா துவரை இருக்கும், பாசிப்பயிர் இருக்கும், உளுந்து இருக்கும், அப்புறம் இன்னும் கொள்ளு, தட்டைப்பயிர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறோம். இருந்தாலும் நிறைய பார்த்தோம்னா நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாம்பார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகையாக இருக்குது. அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை துவரை தான். துவரை ஆனால் இன்னைக்கு சந்தையில் பார்த்தோம்னாக்கா என்ன விலை விற்கிது இல்லைங்களா? இந்த அளவுக்கு அதிகமாக இது விலை இருக்கிறதுக்கு காரணம் உற்பத்தி நம்மகிட்ட இல்லை. அதுதான், ஏன் அந்த உற்பத்தி இல்லை, துவரை வந்து விளைவிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பல்கலைக்கழக பயிர் வகைகள் துறையிலிருந்து துறை சாகுபடியில் முக்கியமான தொழில்நுட்பங்கள்லாம் என்ன, எப்படி இதில் வந்து உற்பத்தி அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். இப்போ நம்ம நேயர்களுக்காக இந்த துவரை சாகுபடி பற்றி, துவரை சாகுபடி இப்போ தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, இதனுடைய உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 100,000 ஹெக்டேருக்கு மேல் பயிரிடப்பட்ட துவரை வந்து தற்சமயம் சுருங்கி 42,000 ஹெக்டேராக குறைந்தது. இதற்கு முக்கிய காரணம் வந்து ஆடிப்பட்டத்தில் சரியான மழை பெய்யாமையே காரணம். அதனால் துவரை சாகுபடி பரப்பளவு வந்து குறைந்து கொண்டே போகிறது. இதனால் துவரையை நம்ம வந்து பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், மானாவாரியில் மட்டும் துவரை பயிர் செய்யாமல் இரவை பயிராகவும் துவரையை பயிர் செய்ய வேண்டும்.
சரிங்க, இப்போ இரவையில் அப்படின்னாலும் சரி, அல்ல மானாவாரியில் பயிரிட்டாலும் சரி, எந்தெந்த பருவத்தில் துவரை சாகுபடி செஞ்சால் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும், நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் என்னென்ன இருக்குது, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துவரை வந்து ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்படுகிறது. 95% மானாவாரியாகவே பயிரிடப்படுகிறது. நீண்டகால துவரை ரகங்களான கோஆறு, எல்ஆர்ஜி 41, வம்பன் 2 போன்ற ரகங்கள் வந்து ஆடிப்பட்டத்தில் பயிர் செய்யப்படுகின்றது. தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் துவரை ரகங்களில் கோஆர்ஜி 7 என்ற ரகத்தை 2004 வெளியிட்டுள்ளது. இந்த கோஆர்ஜி 7 என்ற ரகம் வந்து 120-130 நாட்களுக்குள் அறுவடைக்கு வந்துவிடும். சராசரியாக 950 கிலோ வரை மகசூல் கிடைக்கும் மானாவாரியில். அதனால் இந்த கோஆர்ஜி 7 என்ற ரகத்தை வந்து வைகாசி பட்டத்தில் பயிர் செய்யலாம், அதாவது மே மாதம் வந்து பயிர் செய்யலாம். ஆடிப்பட்டத்தில் நீண்டகால ரகங்களான கோஆறு, எல்ஆர்ஜி 41, வம்பன் 2 போன்ற ரகங்களை பயிர் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் புரட்டாசி பட்டத்திலையும் மார்கழி பட்டத்திலையும் துவரை பயிர் செய்ய முடியும். ஆனால் இதற்கு வந்து குறுகிய கால ரகங்களான வம்பன் 3, APK 1, கோஆர்ஜி 7 போன்ற ரகங்களை பயிர் செய்யலாம்.
சரிங்க, இப்போ சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ விதை வேணும், எவ்வளவு இடைவெளி கொடுக்கணும், அந்த விவரங்கள்லாம் சொல்ல.
விதை அளவுன்னு பார்த்தோம்னா துவரைக்கு வந்து நீண்டகால ரகங்களான எல்ஆர்ஜி 41, வம்பன் 2, கோ 6 போன்ற ரகங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு தனிப்பயிராக பயிரிடும் பொழுது 3.2 கிலோ தேவைப்படுகிறது. அதே வந்து கலப்பு பயிராக பயிரிடும் பொழுது 1.5 கிலோ தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் குறுகிய கால ரகங்களுக்குன்னு பார்த்தோம்னா APK 1, கோஆர்ஜி 7, வம்பன் 3 போன்ற ரகங்களுக்கு வந்து நமக்கு தனிப்பயிராக பயிரிடும் பொழுது 6 கிலோ விதை அளவு தேவைப்படுகிறது. கலப்பு பயிராக பயிரிடும் பொழுது 2 கிலோ விதை அளவு தேவைப்படுகிறது. சரியான விதை அளவு பயன்படுத்தினோன்னா நமக்கு வந்து செலவினம் கம்மியாகும். இடைவெளின்னு பார்த்தோம்னா குறுகிய கால ரகங்களுக்கான இடைவெளி, அதாவது கோ 7க்கான இடைவெளி பார்த்தோம்னா குறைந்த வளமுள்ள மண்களில் வந்து வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். இதுவே அதிக வளமுள்ள இடங்களில் பார்த்தோன்னா கோ 7 பயிர் செய்யும் பொழுது 60 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசைக்கு விட வேண்டும், 30 சென்டிமீட்டர் செடிக்கு செடி விட வேண்டும். அதே வந்து வம்பன் 3, APK 1 போன்ற ரகங்களை பயிரிடும் பொழுது நம்ம வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 20 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட வேண்டும். இது ஏன்னா இது ரெண்டுமே குறுகிய கால ரகங்கள், அதனால் அதிகமான பக்க கிளைகள் வராததுனால இதுக்கு கொஞ்சம் நம்ம செடிக்கு செடி உள்ள இடைவெளியை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதிக வளமுள்ள மண்களில் இதுக்கும் வந்து 60 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசைக்கு விட்டு 20 சென்டிமீட்டர் செடிக்கு செடி விட வேண்டும். இதை நீண்டகால ரகங்களான வம்பன் 2, எல்ஆர்ஜி 41, கோ6 போன்ற ரகங்களுக்கு 90 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசையும் 30 சென்டிமீட்டர் செடிக்கு செடியும் இடைவெளி விட வேண்டும். அதே அதிக வளமாக இருந்துச்சுன்னா 120 சென்டிமீட்டர் வரை இடைவெளியை அதிகரிக்கலாம், வரிசைக்கு வரிசைக்கு உள்ள இடைவெளியை அதிகரிக்கலாம்.
சரிங்க, இப்போ சாதாரணமாக நம்ம வந்து நிலம் தயாரிக்கும் போதே வந்து சில உரங்கள் அடியுரமாக கொடுக்குறோம், அப்புறம் மேலுரமாக சில உரங்கள் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ துவரையை பொறுத்த வரைக்கும் உர மேலாண்மைங்கிறது எப்படி செய்யணும்?
துவரைக்கு வந்து அடி உரமாக 5 டன் வரை தொழு உரம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம மக்கிய தென்னை நார் கழிவு கம்போஸ்ட் கொடுக்கலாம், 5 டன். இதை அடி உரமாக போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் சல்ஃபேட் 10 கிலோ ஏக்கருக்கு, சொல்கிறது வந்து ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டை அடி உரமாக கொடுக்கலாம். இதே வந்து நம்ம யூரியாவும் பொட்டாசியமும் கூட மேலுரமாக தான் போடுறோம், பிரித்து கொடுக்கறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி பயிருக்கு 5 கிலோ தலை சத்து, 10 கிலோ மணி சத்து, 5 கிலோ சாம்பல் சத்து, 4 கிலோ வந்து கந்தக சத்து, இது தேவைப்படுகிறது. அதே இரவை பயிருக்கு வந்து 10 கிலோ தலை சத்து, 20 கிலோ மணி சத்து, 10 கிலோ சாம்பல் சத்து, 8 கிலோ கந்தக சத்து தேவைப்படுகிறது. நாம் வந்து இது கொடுக்கக்கூடிய உரங்களான யூரியா, சூப்பர், மூரட்டா, பொட்டாஷ் போன்றவற்றை இட வேண்டும். யூரியா எந்த அளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிருக்கு வந்து 11 கிலோ யூரியா போடணும். அடுத்தது இரவை பயிருக்கு வந்து 22 கிலோ யூரியா போடணும். முன்னாடி சொன்னது வந்து சத்துக்கள், இப்போ நான் சொல்கிற கணக்கு வந்து யூரியாவாக இடும் பொழுது எவ்வளவு இட வேண்டும் என்பது பற்றி. அடுத்து மானாவாரியில் வந்து சூப்பர் பாஸ்பேட் 62 கிலோ இட வேண்டும். இரவை பயிருக்கு வந்து 125 கிலோ இட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மியூரட்டா பொட்டாஷ் வந்து மானாவாரியில் 8.5 கிலோ இட வேண்டும். இரவை பயிருக்கு வந்து 16 கிலோ இட வேண்டும். நம்ம மணிச்சத்து சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் கொடுக்காம டிஏபி மூலமாக கொடுத்துருந்தோம்னா ஜிப்சம் வந்து கந்தகத்தை கொடுக்கறதுக்காக ஜிப்சம் வந்து அடி உழவின் போது இட வேண்டும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 கிலோ மானாவாரிக்கும் 45 கிலோ இரவை பயிருக்கும் தேவைப்படுகிறது.
சரிங்க, உரங்கள் எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல விவரமாக சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக எல்லா பயிர்களுக்குமே நுண்ணூட்டங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பயிர் வகைகளுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் என்னென்ன இருக்கு, அது எப்போ எப்படி கொடுக்கணுங்க?
இலைவழி நுண்ணூட்டமாக 1 லிட்டர் தண்ணீரில் வந்து நம்ம எண்ணெயை 40 மில்லிகிராம் மற்றும் சாலிசிலிக் அமிலம் 100 மில்லிகிராம் கலந்து பூக்கும் தருணத்திலும் மற்றும் 15 நாள் கழித்து ஒரு தடவையும் நம்ம அடிக்க வேண்டும். இலைவழி நுண்ணூட்டமாக எல்லா பயிர் வகை பயிர்களுக்குமே டிஏபி அல்லது யூரியா 2% கரைசலை வந்து இந்த பூக்கும் தருணத்திலும் அதற்கப்புறம் 15 நாட்கள் ஒரு முறையும் தெளிப்பது கண்டிப்பாக வேணும். ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா பூக்கள் உதிர்வதை தடுக்க முடியும், காய்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க முடியும். இது மட்டுமல்லாமல் பயிர் வினையியல் துறையிலிருந்து பயிர் வண்டர் என்று பூஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் கரைத்து பூக்கும் தருணத்தில் இட வேண்டும். இது மாதிரி செய்யும் பொழுது இலைவழி நுண்ணூட்டமாக இதனை கடைபிடிக்கும் பொழுது பூ உதிர்வது தடுக்கப்படுகின்றது, மேலே காய்பிடிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கின்றது. இந்த டிஏபி 2% கரைசலை எப்படி நம்ம செய்யணும்னா 2% அப்படின்றது வந்து 20 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அரைக்கக்கூடியது. டிஏபி வந்து சரிவர கரையாது, அதனால் முத நாளே தேவையான அளவு எடுத்து வைத்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து அடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 4 கிலோ டிஏபியை எடுத்து முத நாளே ஊற வச்சுட்டு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி நின்றுக்கும், அந்த சத்துக்களை எடுத்து 190 லிட்டரு கலந்து தோராயமாக 1 ஏக்கருக்கு அடிக்க வேண்டும். யூரியாவை உடனே கரைஞ்சிரும்ன்றனால 20 கிராம் லிட்டருக்கு யூரியா கரைக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிக அளவில் யூரியாவை அடிக்கும் பொழுது செடி சாகின்ற வாய்ப்பு இருக்கிறது, அதனால் யூரியா வந்து சரியான விகிதத்தில் கொடுக்க வேண்டும். 20 கிராம் 1 லிட்டர் நீருக்கு என்ற அளவில் கொடுக்க வேண்டும். இதை வந்து நேரடியாக தெளித்து விட முடியும், மோத நாள் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை.
சரிங்க, இப்போ துவரையை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குங்க, எப்போ கொடுக்கணும்?
துவரை வந்து பெரும்பாலும் மானாவாரியாக தான் பயிர் செய்யப்படுகிறது, நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிரும் பார்த்தோம்னா துவரை தான். இருப்பினும் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 2 முறை நீர் பாய்ச்சி விட்டு, அதாவது விதைத்த 3-4 உயிர் தண்ணி அந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் கொடுத்து விட்டு பின்பு மானாவாரியாக பயிர் செய்ய மிகவும் உகந்த பயிர் வந்து துவரை பயிர் தான். இருந்தாலும் நமக்கு தண்ணி இருக்கும் பொழுது நம்ம பூ பிடிக்கும் பருவத்திலும் 50% பூ பூக்கும் பருவத்திலும் காய் வளர்ச்சி பருவத்திலும் நீர் பாய்ச்ச வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் நீர் தேங்கி நிற்பதையும் நம்ம வந்து தவிர்த்து விட வேண்டும். துவரையில் நாம் சாதாரணமாக நீர் பாய்ச்சறது போல் சொட்டு நீர் உரப்பாசனமும் செய்ய முடியும். இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்துக்கு வந்து நம்ம இடைவெளி வந்து 120 சென்டிமீட்டர் லேட்ரல் போட்டு ட்ரிப்பு இது பண்ணி நம்ம சொட்டு நீர் உரப்பாசனமும் துவரைக்கு கொடுக்க முடியும். இரவை சாகுபடியில் இதையும் கடைபிடிக்கலாம்.
சரிங்க, இப்போ வந்து உரங்கள் தண்ணீர் எல்லாமே நம்ம சரியான அளவில் கொடுத்தாலும் சரியானபடி இந்த களையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலைனாக்கா நம்ம எதிர்பார்த்த மகசூல் எடுக்க முடியாது இல்லைங்களா? இப்போ களை கட்டுப்பாடு பற்றி சொல்லுங்களேன். துவரையில்
விதைத்த மூன்றாவது நாள் நம்ம என்ன பண்ணணும், பெண்டி மெத்தாலின் அப்படின்ற களை முளைக்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். இது 1 லிட்டர் வந்து தேவைப்படும். இதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஏக்கருக்கு என்ற அளவில் தெளித்து புல்வகை களை மற்றும் அகன்றையில களை இதெல்லாம் முளைக்காம நம்ம வந்து 1-20 நாள் வரையில கட்டுக்குள் வைத்திருக்கலாம். இந்த பெண்டி மெத்தாலின் அடிக்கும் பொழுது அதற்கு பின்னர் 40 நாளில் 1 கைக்களை எடுக்க வேண்டும். இதுதான் நமக்கு வந்து பரிந்துரை செய்யப்படுகின்ற தொழில்நுட்பம் களை மேலாண்மைக்கு. பெண்டி மெத்தாலின் அடிக்கல, அதாவது களைக்கொல்லியே அடிக்கல அப்படின்னா 20 நாளில் 1 கைக்களையும் 40 நாளில் 1 கைக்களையும் எடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது களை முளைத்த பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியும் இருக்கு. களை முளைக்கு முன் தெளிக்கக்கூடிய பெண்டி மெத்தாலின் அது 3வது நாள் அடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இமாசி திப்பர் அப்படின்னு களை முளைக்கும் பின் அடிக்கக்கூடிய களைக்கொல்லியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து களை வந்து முளைச்சு வருது இல்லையா, அது 2-3 இலை விடுற சமயத்தில் நம்ம இந்த இமாசி திப்பர் அடிக்கணும். இது எவ்வளோ அளவுன்னு பார்த்தா 400 மில்லி 1 ஏக்கருக்கு வந்து 400 மில்லி தேவைப்படும். இது வந்து அகன்ற இலை களைகளையும் கட்டுப்படுத்தும், புல்வகை களைகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தும். இருப்பினும் வந்து விவசாயிகள் மத்தியில் புல்வகை களைகளை கட்டுப்படுத்த குயிஸ்லஃபா பீத்தைல் அப்படின்ற களை முளைத்த பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியை வந்து பரவலாக விவசாயிகளே பயன்படுத்திட்டு வராங்க. இந்த களைக்கொல்லியும் நம்ம 400 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து அடித்தோம்னா, அதாவது புல்வகை களைகளும் 1-2 இலை விடுறப்ப அடித்தோம்னா நம்ம பின்னாடி வரக்கூடிய களைகளையும் கட்டுப்படுத்தலாம். கைக்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கைக்களை தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த வகையான களை முளைக்க பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். இல்லை இப்போ ரொம்ப புல்வகை களையும் இருக்குது அகன்றையில் களை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இமாசித்தி பரு குயிஸ்லஃபா பீத்தல் ரெண்டுத்தையுமே தெளிக்கிறதுக்கு முன்னாடி 400 மில்லி 400 மில்லி கலந்து கைத்தெளிப்பானில் வந்து தெளிக்க வேண்டும். பவர் ஸ்ப்ரேயர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது களைக்குள்ளி தெளிக்கிறதுக்கு. இந்த இமாசித்து பரும் குயிஸ்லஃபா பீத்தலும் நம்ம களை முளைச்ச பின்னாடி 1-20 நாளில் அடிக்கிறோம். இதனால் பயிருக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாது. ரெண்டுத்தையும் சேர்ந்து நாம் வந்து ஒன்றாவே கலந்து அடிக்கலாம். அப்போ வந்து புல்வகை களைகளையும் கட்டுப்படுத்தலாம், அகன்றையில களைகளையும் கட்டுப்படுத்தலாம். இல்லை அதிக அளவில் புல்வகை களை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குயிஸ்லஃபா பீத்தல் மட்டும் தெளித்தா போதும்.
சரிங்க. இப்போது சாதாரணமாக எல்லா பயிர்லையுமே வந்து அது ஒரு நீண்ட கால பயிராக இருந்தால் ஒரு சின்ன இடைவெளியில் ஏதாவது குறுகிய கால பயிர் வந்து சாகுபடி ஊடு பயிராக நம்ம சாகுபடி பண்ணி இன்னொரு வருமானம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துவரை வந்து ஒரு நீண்ட கால பயிர் வகை பயிர் அப்படிங்கும்போது அதில் ஊடு பயிர் ஏதாவது சாகுபடி பண்ண முடியுமா?
நிலக்கடலையையும் மானாவாரியாக தான் பயிர் செஞ்சுட்டு வரோம் நாம. அதனால் நிலக்கடலை சாகுபடி செய்கிறப்போ 6 வருஷைக்கு 1 வருஷம் வந்து துவரையை சாகுபடி செய்யலாம். இது வந்து நீண்ட கால ரகங்களுக்கு, அதாவது LRG 41, CO6, 9-2 போன்ற ரகங்களை வந்து 6 வருஷ நிலக்கடையில் 1 வருஷம் துவரை பயிர் செய்யலாம். அதே குறுகிய கால ரகங்களான இந்த CO7, 9-3, APK 1 போன்ற ரகங்களை வந்து நம்ம ஊடு பயிராக பயிர் செய்யும் பொழுது 4 வருஷைக்கு 1 வருஷம் துவரையை பயிர் செய்யலாம்.
சரிங்க. துவரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நடவு முறையில் துவரை சாகுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லி தொழில்நுட்பம் இப்போ சமீபத்தில் விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாகுபடி முறை பற்றி சொல்லுங்க.
துவரை வந்து பெரும்பாலும் ஆடிப்பட்டத்தில் மானாவாரி பயிராக தான் பயிரிடப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ பருவமழை வந்து பொய்த்து போவதால் இப்பயிரை வந்து சாகுபடி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே துவரை வந்து நாற்றங்கால் வளர்த்து மழை பருவங்களில் வயல்களில் நடலாம். இல்லைன்னா மழை இல்லாத சமயங்களில் நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக பயிரிடும் பொழுது இந்த துவரையை வந்து நடவு துவரையாக பயிர் செய்யலாம். இப்போ நாற்றங்கால் தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம்னா நீண்ட கால துவரை ரகங்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த நடவு துவரை தொழில்நுட்பத்துக்கு நீண்ட கால ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுக்கு 6 அங்குலத்துக்கு 4 அங்குலம் அப்படின்ற அளவு பாலித்தீன் பை எடுத்து அது 200 மைக்ரான் வந்து தடிமன் இருக்க மாதிரி பாலித்தீன் பையை எடுத்துக்கணும். அதில் வந்து செம்மண், மணல், தொழுவுரம் ஆகியவற்றை சரிவிகிதத்தில் கலந்து 3/4 ஒப்பிட்டு 2-3 தொலை போட்டுடணும். ஏன்னா தண்ணி வந்து வெளியே வரணும் இல்லையா, அதுக்காக 2-3 தொலை அந்த பாலித்தீன் பையில் போட்டுட்டு நம்ம வந்து 2 விதை 1 பாலித்தீன் பையில் நடுறோம். இந்த மாதிரி பயிரிடும் பொழுது நமக்கு வந்து வாலிப்பான நாற்று கிடைக்கிறது. 30 நாட்கள் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம மெயின் ஃபீல்டு கொண்டு போயிடலாம். இப்போ இடைவெளின்னு பார்த்தோம்னா 90-120 சென்டிமீட்டர் வரையில் நம்ம இடைவெளி விட்டு குழி எடுத்து 15 சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து குழி எடுத்து இந்த நாற்றுகளை வந்து அதில் ஊன்றி நட வேண்டும். அது இப்போ தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கணும், உயிர் தண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா வந்து வாளிப்பான நாற்றுகளை செய்கிறதுனால நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 நாட்கள் நம்ம நாற்றங்காலே வச்சிருக்கோம் இல்லையா, அதனால தண்ணீர் தேவையும் ஒரு 30 நாட்கள் நமக்கு வந்து கம்மியாகுது. நாற்றங்கால் முறை நடவு தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகளே அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்க. இது ஒரு நல்ல தொழில்நுட்பம். இதுக்கு நடவு துறைக்குன்னு உர மேலாண்மை எல்லாம் தனியா இல்லை, நம்ம ஏற்கனவே இரவை பயிரில் சொன்னோம் இல்லையா, அதையே வந்து இதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழில்நுட்பம்னு பார்த்தா நாற்றங்கால் வளர்த்து சரியான அளவில் குழி எடுத்து அந்த குழியிலேயே வந்து சூப்பர் பாஸ்பேட்டு எல்லாம் போட்டு கிளறி விட்டுறணும். தொழு உரம் எல்லாம் போட்டு கிளறி விட்டுட்டு நடவு செஞ்சுட்டா போதும்.
சரிங்க, இப்போ துவரை அறுவடையை பொறுத்த வரைக்கும் இது வந்து அறுவடை தருணம் எப்போ வரும், எப்படி அறுவடை செய்யறது, அதில் ஏதாவது முறைகள் இருக்குங்களா?
அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா நீண்டகால ரகங்கள் வந்து ஒரு 180 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். குறுகிய கால பயிர்கள் வந்து 110 நாட்களில், அதாவது வம்பன் 3 ஏபிகே 1 மட்டும் 105 110 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிவிடும். கோ7 வந்து மத்திய கால ரகம், அது வந்து 120-130 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும். காய்கள் வந்து 80% முதிர்ந்தவுடன் அதை வந்து அறுத்துட்டு அதை வந்து ஒன்றா கட்டி வச்சு உலர்த்த வேண்டும். நன்கு உலர்த்தி வந்து காய்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மல்டி கிராப் த்ராஷர்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லா வகை பயிர் வகை பயிர்கள் எல்லாத்தையுமே அதில் அறுவடை செஞ்சு போட்டோம்னா விதை தனியாகவும் இந்த இதெல்லாம் தனியாகவும் போயிடும். அது மாதிரி மல்டி கிராப் த்ராஷரையும் பயன்படுத்தலாம்.
சரிங்க, இது வரைக்கும் துவரை சாகுபடி இல்லை நல்ல மகசூல் பெறுவதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.